الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا
மார்க்கத்திற்கும் பாரிய வேறுபாடு இருக்கிறது. அந்த பாரிய வேறுபாட்டை இந்த இடத்திலே நான் சொல்ல போனால் இந்த குத்பாவுடைய மிம்பர் எனக்கு இழந்தார். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கம் என்பது தீனுல் இஸ்லாம் ஒரு சீரிய உயரிய பண்பாடத்தின் பண்பாடுகளின் ஒளிமியங்கள் இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் எங்களுக்கு பொறுப்பாக பாரம் சாட்டப்பட்டிருக்கிறது. தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மார்க்கம் எவ்வாறு தூய்மையானதாக இருக்கிறதோ அதனை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தியவர்கள் கொண்டு வந்தவர்கள் எவ்வாறு தூய்மையானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்களோ அதே போன்று தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களும் தூய்மையானவர்கள் என்ற ஒரு கோட்பாடும் இங்கே மறைமுகமாக இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய செயற்பாடுகளில் அதிகமான செயற்பாடுகள் ஒன்று நன்றாக இருக்கிறது, இன்னும் ஒன்றை பார்த்தால் அருவறுப்பான நஜீஸ்க நிறைந்ததாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனம் கண்டு தூர அதனை விலக்கி வைப்பது மனிதனுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். நல்லவற்றையும் கெட்டவைகளையும் பகுத்தறிகின்ற பிரித்தெடுக்கின்ற ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் புத்தியின் மூலமாக கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்கள் அனைத்தும் நஜீஸ் வகைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் கர்மங்களும் ஷைத்தானுடைய செயற்பாடுகளின் மூலமாக இந்த உலகத்திலே அது அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக உலகத்திலே என்ன என்ன பாவங்கள் அராஜகங்கள் அக்கிரகங்கள் உலகத்திலே இருக்கிறதோ அதன் மூலமாக அதனை செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதன் மூலமாக பாதிப்பு இருக்கிறது, அதனோடு வாழக்கூடிய சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அதன் மூலமாக பாரிய அச்சுறுத்தல்களும் பாரிய உடல் ரீதியான தாக்கங்களுக்கும் நோய்க்கும் ஆளாக்கப்படுவதற்கு காரணமாக இவைகள் அமைகிறது என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் சுத்தத்தை பேணுமாறு வலியுறுத்துகின்றது என்றால் நீங்கள் தொழுகைக்காக ஆயத்தமாகினால் உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், உங்கள் இரண்டு கைகளையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், உங்கள் தலைமுடியை தண்ணீரினால் நனைத்து நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் தொழுகைக்காக ஆயத்தமாக கூடிய ஒரு தொழுகையாளியை பார்த்து சுத்தத்தை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதனைத்தான் நாங்கள் தொழுகைக்காக உது என்ற பெயரில் உதுவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த உறவினர்கள் உடல் உறவிலே தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிறது. எனவே குளித்து விட்டுத்தான் அவர்கள் தொழுகைக்காக வர வேண்டும், அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே அங்கே குளிப்பின் மூலமாக உடல் சுத்தத்தை அங்கே இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிக்காக நீங்கள் இஹ்ராம் கட்டுவதற்காக ஆயத்தமாகின்றீர்களே ஆனால் அந்த ஆடை இஹ்ராமுடைய ஆடை எவ்வளவு தூய்மையானதாக புனிதத்துவம் நிறைந்ததாக மாண்பாக மரியாதையாக அந்த இஹ்ராமுடைய ஆடை இருக்கிறதோ அந்த ஆடையை உங்களுடைய உடம்பிலே நீங்கள் அணிவதற்கு முன்னால் நீங்கள் குளித்து சுத்தமாகிக் கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்வது அது உங்களுடைய உடம்புக்கும் நல்லது. நீங்கள் உடுத்தக்கூடிய அணியக்கூடிய உங்களுடைய இஹ்ராமுக்கும் அது மரியாதைக்குரியது என்ற ஒரு சுன்னத்தையும் ஷரீஅத் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இப்படியாக பார்க்க போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற நபிமொழிகளை நாங்கள் ஆழமாக சிந்திப்போமையானால் தொழுகைக்காக மட்டுமல்ல நீங்கள் வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் மனைவியோடு சேர்வதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்திலும் சரி, தொழுகைக்காக முஸல்லாவிலே வந்து தக்பீர் கட்டுவதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்திலேயாவது நீங்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய விஸ்வாசை எடுத்து உங்களுடைய பற்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் தூய்மையையும் சுத்தத்தையும் துப்புரவையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதனை அதிகமான முஸ்லீம்களாகிய நாங்கள் தெரிந்திருந்தும் மறதியாளர்களாக பொறுப்போக்குள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் எங்களை பார்த்து கூறுகிறான், இவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் இவர்கள் மீது அன்பு வைக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பு இவர்கள் மீது சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு இவர்கள் மீது உண்டாகிறது. இரண்டாவது மனிதன் யார் என்றால், வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், யாரெல்லாம் சுத்தமிக்கவர்களாக தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ, அது அவர்களுடைய ஆடையும் சுத்தம், அவர்களுடைய உடலும் சுத்தம், அவர்களுடைய உள்ளமும் சுத்தம். இப்படியான சுத்தமாக தூய்மையானவர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களையும் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிக்கும் விருப்பமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் சுத்தம் தூய்மை பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஜும்ஆவுடைய நாளை நீங்கள் அடைந்து விட்டால் ஜும்ஆ தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் குளித்து விட்டு வருவது ஒரு முஸ்லீமுடைய கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஜும்ஆவுக்காக குளித்து உங்களுடைய உடலை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொண்டு ஜும்ஆ தொழுகைக்காக வருவது என்பது சுன்னா அல்ல, வாஜிபு கட்டாய கடமை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய ஷரீஅத் தூய்மையை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் இஸ்லாம் ஈமானில் சரிபாதி அமல், இன்னும் மிகுதி பாதி குடும்ப வாழ்க்கை என்று சொன்னார்கள். அதே நபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள், சுத்தம் என்பது ஈமானில் ஒரு கிளை மட்டுமல்ல, ஈமானில் ஒரு பாதி பகுதியை அது அடைந்து கொள்ளுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹு ஜமீல், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் தூய்மையானவன், அவன் சுத்தமானவன், யுஹிப்பு ஜமால், அழகாக தூய்மையாக சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி அவர்கள் கூறினார்களே, ஒரு மனிதன் தப்பி தவறியாமல் ஒரு பொய்யை சொல்லிவிட்டானே ஆனால் அவனுடைய வாயில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அந்த துர்நாற்றம் என்பது நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய நண்பர்களோடு உறவாடுகின்ற நேரத்தில், எங்களுடைய சக உறவினர்களோடு உறவாடுகின்ற நேரத்தில், பேசுகின்ற நேரத்தில் வீசுகின்ற வாயின் துர்வாடை அல்ல அது. இந்த துர்வாடையை மனிதன் நுகருகின்ற ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கவில்லை, மலக்குகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்மணியாம் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் வாயை திறந்து ஒரு பொய் பேசி விட்டானே ஆனால் அவனுடைய நாவும் வாயும் அங்கே அசூசம் அடைகிறது, நஜீஸ் ஆகிறது, அசுத்தம் அடைகிறது. இதன் மூலமாக அவனுடைய நாவில் இருந்து வாயில் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அந்த நாற்றத்தை சுவீகரித்துக் கொள்ள முடியாமல், நுகர்ந்து கொள்ள முடியாமல், அவனோடு இருக்கக்கூடிய முன்கரும், அவனோடு இருக்கக்கூடிய ரசீதும் அசீதும் ஒரு மைல் தூரம் விலகிச் செல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். ஒரு தடவை ஒரு பொய்யை சொன்னால் எங்களுடைய நாவும் அது அசுத்தமாகிறது, எங்களுடைய வாயும் நஜீசாகிறது மட்டுமல்ல, எங்களோடு இருக்கக்கூடிய ரசீதும் அசீதும் எவ்வளவு தூரம், ஒரு மைல் தூரம் விலகிச் செல்லுகிறார்கள், தூரமாகி வருகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய ஆடை மாத்திரம் தூய்மையானதாக இருந்தால் போதாது, எங்களுடைய உடல் மாத்திரம் தூய்மையாக இருந்தால் போதாது, எங்களுடைய சொல்லும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய உடல் உறுப்புகள் தூய்மையாக அமைகிறது என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே தூய்மை சுத்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் இருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டிய ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லு ஷவாபின் அஸ்கர், எந்த எந்த பானங்கள், எந்த எந்த உணவுகள் மனிதனுக்கு போதை தரக்கூடியதாக இருக்கிறதோ அவை அனைத்தும் பஹுவஹராம், அவை அனைத்தும் உண்பதும் குடிப்பதும் பருகுவதும் அனுபவிப்பதும் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு நாங்கள் என்ன பெயரை வைத்தாலும் சரி, அது ஒரு பேடாவாக இருக்கலாம், அது ஒரு சாதாவாக இருக்கலாம், அல்லது கோலாவின் தம்பி பிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் எங்களுடைய மதிமயக்கத்தை வரவழைக்கின்ற அளவுக்கு போதை இருக்கிறதோ அவை அனைத்தும் பகுவாகலாம் என்று கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் காபிர்களை பார்த்து சொல்லவில்லை, முனாபிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, ஏனைய முஷ்ரிக்கீன்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லவில்லை, முஃமினூன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஃமின்களே என்று அல்லாஹ் எங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். إنما الخمر والميسر والأنساب والأزلام رجز من عمل الشيطان لعلكم تفلحون. மது இருக்கிறது, அந்த மதுவை நீங்கள் உங்களுடைய நாவால் கொஞ்சம் ரசித்தாலும் அது ஹராமாக இருக்கிறது. உங்களுடைய நாவிலே அதனை கொஞ்சம் எடுத்து ஒரு துளி வைத்து பார்த்தாலும் அது ஹராம். சூதாட்டம் விளையாடுவேன் அல்லது எங்களுடைய நேரத்தை காலத்தை பாழாக்கக்கூடிய செஸ் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவது, சூதாட்டங்களில் ஈடுபடுவது, எங்களுடைய வணக்கங்களுக்காக அல்லாஹ்வுக்கு பதிலாக சிலைகளையும் விக்கிரகங்களையும் நாங்கள் ஈமான் கொள்ளுவது, அல்லது அல்லாஹ்வுக்கு பதிலாக இன்னும் ஒன்றை நாங்கள் எங்களுடைய கல்வியை சுமந்து கொள்வது, சிறுக்கு வைப்பது, குறிபார்ப்பது. எப்படி எங்களுடைய பயணம், ஜாகிரியத்துடைய காலத்தில் இருந்த அறிகுறிகள், வெளியிலே பயணம் செல்வதற்கு முன்னால் ஏதாவது மிருகங்கள் குறுக்கிட்டு விட்டால் அவர்களுடைய பயணத்தை அவர்கள் ரத்து செய்து விடுவார்கள். அவர்களுடைய முயற்சியில யாராவது சிறு பிள்ளைகள் தும்மிவிட்டால் அதனை ஒரு சகுனமாக, அதனை ஒரு கெட்ட ஒரு துருக்குறியாக எடுத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் ஜாகிரியத்தில் இருந்த, அறியாமை காலத்தில் இருந்த செயற்பாடுகள். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, வல் அஸ்லாம், குறிபார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இவை அனைத்தும் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இது முஃமின்களுக்குரிய பண்பல்ல, ஷைத்தானுடைய பழக்க வழக்கம். இது ஷைத்தானுடைய பழக்க வழக்கம். நேரத்திலே நல்ல நேரம் தேடுவது, காலத்திலே நல்ல காலத்தை தேடுவது, இவையெல்லாம் இஸ்லாம் அனைத்தையும் அல்லாஹ், இடம் காலம் நேரம் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு நன்றாகவே தந்திருக்கிறான், ஆபமானதாகவே தந்திருக்கிறான். குறி பார்ப்பது, குறி சொல்லுவது, குறி தேடி செல்லுவது, இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய செயற்பாடுகள். எனவே பஜித்தனிபு, நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களே, நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லஅல்லகும் துஃப்லிஹூன், நிச்சயமாக இவைகளில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களே ஆனால் உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள், கியாமத்திலும் வெற்றி பெறுவீர்கள், சவாத்திலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மீசான், மீசான் ஹசனாத்திலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது என்று கண்மணியாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கி அருளப்பட்ட இந்த ஆயத் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமிக்க பெருமக்களே, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு செயல்களாக இன்று மாறிவிட்டது. ஆனால் இதனை நாங்கள் பெரும்பூர் அலட்சியமாகவோ, எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கலக்க வைத்திருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற போதனைகளில் மிக முக்கியமானது சுத்தத்தை வலியுறுத்துமாறு. ஆனால் எங்களுடைய செயல்பாடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய பாவமான காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அதிகமான வாலிபர்கள், வயோதிபர்கள், ஏன் பாடசாலைக்கு செல்லக்கூடிய சிறுவர்களும் தான். ஒளிவான மறைவான இடங்களை நாடி சென்று பாடசாலை மாணவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை இன்று அன்றாடம் நம்முடைய சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விபரீதம், ஒரு பாவமான காரியம் தான் புகைத்தல். இந்த புகைத்தலுக்கு எதிராக சர்வதேசத்திலேயே மே மாதம் 31ஆம் தேதி சர்வதேச புகைத்தலுக்கு எதிரான ஒரு நாளாக சர்வதேசம் அங்கீகரித்து உலக மக்களுக்கு புகைத்தலினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இந்த சமூகத்தினருக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் என்ன குறிப்பிடுகிறார்? وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ. புகைத்தல் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. மதி இருக்கிறது, அது சார்ந்தவைகள், இவைகளும் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதனால் وَيُحَرِّمُ, அது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எவ்வாறு அதனை பாவிப்போமோ, அதனை விற்பனை செய்வதும் ஹராமா இல்லையா, அதனை மற்றவர்களுக்கு கொடுத்ததும் ஹராமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் மிக முக்கியமாக, பாவமான காரியங்களில் தீய செயல்களில் மிக முக்கியமான ஒரு செயலாக இந்த புகைத்தல் இன்று வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, ஆனால் எந்த இடத்தில் புகை மண்டல காட்சிகளாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொழிலாளிகள் உதவி எடுத்துக் கொண்டு அழகான முறையிலே மஸ்ஜிதிற்கு வருகின்ற நேரத்தில் இந்த தொழிலாளிகளால் கூட மஸ்ஜிதிற்கு நிம்மதியாக வர முடியாது. பாதை ஓரங்களிலே ஆங்காங்கே அரட்டை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து ஊதப்படுகின்ற இந்த புகைத்தலினால் தொழிலாளிகளும் பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மதரசாக்களுக்கு செல்லக்கூடிய குர்ஆனை சுமந்த மாணவர்களும் வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய மாணவிகளினாலும் பாதை ஓரத்தை நிம்மதியாக வர முடியவில்லை. ஆங்காங்கே புகைத்தலின் நாட்டங்களும் புகைத்தலுக்கு இவர்களும் ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த புகைத்தல் எங்குதான் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அத்தனை இடங்களிலும் புகைத்தல் தடை என்ற விளம்பரம் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது எங்கே அமுல் நடத்தப்படுகிறது? பொதுவாக ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அங்கே பொது மக்களுக்கு மத்தியில் அங்கும் இதேவாறான நிகழ்வுகள், எந்த ஒரு அமர்வுக்கு சென்றாலும் அங்கும் இதேவாறான நிகழ்வுகள். இப்படியாக ஆங்காங்கே பறந்திருக்கக்கூடிய இந்த புகைத்தல் இந்த சமூகத்திலிருந்து முற்றாக முற்று முழுதாக அது ஓரங்கட்டப்படுமையாக இருந்தால் குர்ஆன் சொல்லுகின்ற சுத்தமிக்கவர்களாக நாங்கள் பரிணமிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களே, வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் சுத்தம் இருக்கும் என்றால் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், நீங்கள் ஈமானின் அரை பகுதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொல்லிய நபி அவர்களுடைய இந்த கூற்றுக்கு நபிமணிக்கு நாங்கள் நிச்சயமாக ஆளாக்கப்படுவோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழிலாளிகளிலும் கூட இப்படியான அருவறுப்பான செயல்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் வெளியே இருக்கக்கூடியவர்கள் இப்படியான புகைத்தலுக்கு ஆளாகிறார்கள். அதே நிலைமையிலே அதான் சொல்லப்பட்டால் பள்ளிக்கும் வருகிறார்கள், தப்பிலே கலந்து கொள்ளுகிறார்கள், வாயை திறந்து அவோது பிஸ்மி சொல்லி சூறாவை அவோது ஆரம்பித்தால் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களால் கொஞ்சம் கூட நுகர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகிறார்? யா பனி ஆதம் குதூ ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் தூய்மையாக செல்லுங்கள், துப்புரவாக செல்லுங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அலங்கரித்துக் கொள்ளுங்கள், நஜீசோடு செல்லாதீர்கள், அசுத்தத்தோடு செல்லாதீர்கள், உங்களுடைய உடம்பை நன்றாக கழுவி தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் மட்டுமல்ல உங்களுடைய ஆடையும் அழகானதாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதிற்கு செல்லுகின்ற நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே உதவ எடுத்துக் கொள்ளுங்கள். உதவ எடுப்பதற்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்து உங்களுடைய பற்களையும் வாயையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களோடு வாயை திறந்து இரண்டு வார்த்தைகள் பேசுகின்ற நேரத்தில் உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தினால் மற்றவர்கள் வெறுப்படைவார்கள், அவர்களுக்கு சில சங்கடங்களை உண்டாக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வாய்களை நன்றாக தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இது சொன்னது மட்டுமா, அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதாரணமாக நடந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள், நபி அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது? உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் வீட்டு வாசலில் வைத்து சத்தமாக எனக்கு சலாம் சொல்லுவார்கள். உள்ளே இருந்து நான் அவர்களுக்கு பதில் சொன்னால் உள்ளே சிரித்த முகத்தோடு வருவார்கள். என்னுடைய சலாம் அவருடைய பதில் அவருடைய காதுக்கு எட்டவில்லை என்றால் மீண்டும் இரண்டாம் மூன்றாம் தடவைகள் ரசூலுல்லாஹ் சத்தமாக சலாம் சொல்லி அனுமதி பெறுவார்கள். என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு உள்ளே வருவார்கள். வந்த நபியவர்கள் உடனே தங்களுடைய கையில் இருந்த விஸ்வாக்கை எடுத்து தங்களுடைய வாயை நன்றாக விஸ்வாக்கு செய்து தண்ணீரினால் கொப்பளித்து விட்டு மீண்டும் ஆயிஷா நாயக் அருகாமையிலே வந்து அருகாமையிலே உட்கார்ந்திருந்து தன்னுடைய மனைவி என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை அவர்களும் பங்கெடுத்து அவளுக்கு உதவியாக இருப்பார்கள். நபியவர்களே வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு இரண்டு வார்த்தைகள் பேசுவதற்கு முன்னால் தன்னுடைய வாயை தூய்மையாக்கிக் கொண்டார்கள். எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தை முகத்துக்கு முகம் சொல்ல மாட்டார். பிள்ளைகளாக இருந்தாலும் தாயுடைய தாப்பனுடைய வாயிலிருந்து வீசுகின்ற இந்த துர்நாற்றத்தை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுவதற்கு வெறுப்பார்கள் அல்லது விரும்ப மாட்டார்கள். கூட்டாளி தனத்தை நண்பர்கள் யாராலும் முகத்துக்கு முகம் சொல்லிவிடுவார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல செய்தும் காட்டினார்கள், உங்களுடைய மனைவிக்கு கூட உங்களுடைய துர்நாற்ற வாடைகள் வீசிவிடக் கூடாது. எனவே நீங்கள் உங்களுடைய மனைவியோடு அன்பாக புலவ வேண்டும் என்றால் பேச வேண்டும் என்றால் உங்களுடைய வாயை நன்றாக தூய்மையாக்கிக் கொண்டு கொப்பளித்து சுத்தப்படுத்தி அதற்கு பின்னால் உங்களுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு நன்றாக பேசுங்கள், பழகுங்கள். வீட்டை விட்டு நாம் வெளியேறி செல்லுகிறோம், எத்தனையோ மக்களோடு பேசுகிறோம், இல்லாத பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறோம். இதன் மூலமாக எங்களுடைய நாவும் வாயும் அசைவுகள் அதிகமாக இடம்பெறுகின்ற நேரத்தில் துர்நாற்றங்களும் வாடைகளும் பேசுவதற்கு சகஜம்தான். இது மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த புகைத்தலின் காரணமாக தொழுகையாளிகளால் கூட நிம்மதியாக தொழ முடியவில்லை. இப்படியான புகைத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுடைய கெடுபடிகளினால் கூட்டமாக நாலு பேரோடு சேர்ந்து ஜமாஅத்தோடு ஒன்றாக ஓரிடத்தில் ஒன்று கூட முடியவில்லை. இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு பெரும் ஒரு சாபக்கேடாக இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நமது நாட்டுக்கு பெரும் சவாலாக ஒரு சாபமாக இந்த புகைத்தல் இருக்கிறது என்று அண்மை கால ஆய்வுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புகைத்தலினால் எங்களுடைய வாய்களிலே மெல்லக்கூடிய இந்த வெற்றிலையினால் வீடா போன்ற சாதாக்களினால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதத்தை நான் உங்களுக்கு சற்று சொல்லித்தான் ஆக வேண்டும். அண்மை கால அறிவுரைகளை சொல்லிக்காட்டிய ஆய்வுகள் சொல்லிக்காட்டுகிறது, புகைத்தலினால் வருடாந்தம் 6 மில்லியன் சுமாராக 60 லட்சம் மக்கள் இந்த புகைத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் உலகத்திலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு 6 வினாடிக்கும் உலகத்தின் எப்பாகத்திலாவது ஒரு மனிதன் இந்த புகைத்தலினால் இறந்து கொண்டிருக்கிறான் என்று அண்மை கால ஆய்வறிக்கைகள் சொல்லிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. புகைத்தலுக்கு யாரெல்லாம் ஆளாகினார்களோ இவர்களுடைய ஆயுள் குறைக்கப்படுகிறது எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னுடைய வாயில் ஒரு தடவை வைத்து புகையை உள்ளே இழுக்கின்ற நேரத்தில் அந்த ஒரு இழுவை போதும் மனிதனுடைய வாழ்க்கையில் 7 வினாடிகளை அது குறைத்து விடுகிறது என்று ஆய்வுகள் சொல்லிக்காட்டுகின்ற ஒரு பேருண்மையாக இருக்கிறது. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் புகைக்கக்கூடிய எங்களிடையே இருக்கக்கூடிய அந்த புகைத்தல்காரர்களுடைய அந்த புகைத்தல்களில் இருக்கக்கூடிய ரசாயன நச்சு பதார்த்தங்களை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனை படிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ அதனை பற்றி யாரும் சொன்னாலும் எங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் இழுப்பு எடுப்பதும் கிடையாது. ஏனென்றால் பலவாருடைய காலத்திலே பார்க்கிறோமா இல்லையா, பிஸ்மி சொல்லி ஈத்தல் பலத்தோடு நோன்பை திறந்து ஒரு மனிதன் தன்னுடைய நோன்பை முடித்ததன் பின்னால் தண்ணீர் குடிக்கிறாரோ இல்லையோ அவருடைய கையிலும் வாயிலும் அங்கே புகைத்தல் தான் இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? வலிமாவுக்கு சென்றால், நிக்காஹுக்கு சென்றால், எங்காவது ஒரு சபையிலே கூட்டாக தகவலில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் கையை துடைத்தார்களோ இல்லையோ, அதற்கு சாப்பிட்டதற்கு தண்ணீர் குடித்தார்களோ இல்லையோ, உடனே வெளியே சென்று ஆங்காங்கே மூளை முடுக்குகளில் ஊதி தள்ளுகின்றார்களே, இப்படியானவர்களுக்கு இதனை எல்லாம் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் இங்கே சிந்தனைகள் இருக்க போகிற கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புகைக்கக்கூடியவர்களுடைய சிந்தனைக்கு நான் இதனை விடுக்கின்றேன். ஒவ்வொரு புகைத்தலிலும் எத்தனை நச்சு பதார்த்தங்கள் இருக்கிறது தெரியுமா? 4000 தொடக்கம் 5000 வரையான நச்சு பதார்த்தங்கள் அந்த புகைத்தலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைத்தலில் மிக முக்கியமான ஒரு நச்சு பதார்த்தம் நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பதார்த்தம். இந்த பதார்த்தம் ஒரு மனிதன் அந்த புகைத்தலை தன்னுடைய நாவில் வைத்து ஒரு தடவை உறிஞ்சி உள்ளே புகையை இழுத்து விட்டால் அந்த புகை 7 அல்லது 8 வினாடிகள் அவனுடைய நுரையீரலை அப்படியே முற்றுகையிட்டு சூழ்ந்து கொள்ளுகிறது. அதற்கு பின்னால் அவனுடைய நேராக சென்று அந்த புகை நுரையீரலிலிருந்து அவனுடைய மூளை வரைக்கும் அந்த நிக்கோட்டின் என்ற ரசாயன பதார்த்தம் நேராக சென்று அந்த மூளையை தாக்க ஆரம்பித்து விடுகிறது. எனவே கண்ணியமான பெருமக்களே, தமாசாக கூட்டாளித்தனத்தோடு விடுமுறையை கழிக்க சென்றாலும் இப்படியாக சந்தோஷத்துக்காக குடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? எனவே ஒரு தடவை ஒரு புகையை இழுத்தால் போதும், அந்த மனிதனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனை அப்படியே மெது மெதுவாக அழிக்கக்கூடிய புற்றுநோயாக அது மாறிவிடுகிறது. இது இந்த மனிதனுக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மனிதனுடைய உடலுக்கு மட்டுமல்ல அவனுடைய சுற்றுக்கும் அவனுடைய சுகாதாரத்துக்கும் பாரிய பங்குகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அன்னைக்கால ஆய்வுகள் சொல்லி காட்டுகிறது. புகைப்பிடிப்பாளர்கள், மதுவருந்தக்கூடியவர்கள், கஞ்சா போன்ற போதைவத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பவர்களுக்கான முடிவு என்ன தெரியுமா? இவர்களுடைய மரணம் மாரடைப்பில் வந்து சேரும் என்று ஆய்வுகள் சொல்லி காட்டுகிறது. சுமாராக 98 வீதமானவர்கள் இதனால் மரணிக்கிறார்கள் மாரடைப்பின் மூலமாக. இரண்டாவது, வாயில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு புற்றுநோய் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு ஆண்மை சக்தி குறைந்து விடுகிறது என்று ஒரு பேருண்மை இந்த ஆய்வு சொல்லி காட்டுகிறது. எங்களுடைய கணவன்மார்கள் ஆண்கள் வெளியிலே சிங்கங்களாக கர்ஜித்து திரிகிறார்கள், தங்களுடைய மனைவிக்கு முன்னால் தோற்று விடுகிறார்கள், தங்களுடைய மனைவியிடத்தில் தோற்று விடுகிறார்கள், ஆண்மை சக்தி இல்லை. இதுவும் ஒரு காரணம். மது பழக்கம் உள்ளவர்கள், புகைத்தலுக்கு ஆளானவர்கள், யாரெல்லாம் போதைவத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்படியானவர்களுக்கு வரக்கூடிய முடிவு என்ன? மாரடைப்பு நோய் வரும், இன்னும் ஒன்று வாயிலே புற்றுநோய் ஏற்படும், இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்மை சக்தி குறைந்துவிடும், இல்லாமல் ஆகிவிடும். இது ஒரு புறம் இருக்க, கணவன் புகைத்தல் புகைத்துக் கொண்டிருக்கிறான், பக்கத்திலே மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடிக்கக்கூடியவனுக்கு புகைத்தலுக்கு எவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அருகாமையில இருந்து சுவாசிக்கின்றார்களே, இவர்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல் அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். மனைவி பக்கத்திலே கர்ப்பிணியாக இருந்து அந்த புகைத்தலை உறிஞ்சுகின்றாள் என்றால் அந்த பெண்மணியுடைய கர்ப்பிணியுடைய கர்ப்பம் கலைந்துவிடும். அவள் அதற்கு அடுத்ததாக அந்த கர்ப்பத்திலே இன்னும் ஒரு கடவை சுமப்பதற்கு அவள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறாள். எனவே இதற்கு முழுமையான காரணம் யாது? மனிதனுடைய கணவனுடைய புகைத்தலுக்கு அது ஆளாக்கப்படுவதுதான் என்பதனை ஆய்வு அறிக்கைகள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இவைகள் அனைத்தும் மனிதனுடைய வாழ்வுக்கு மட்டுமல்ல மனிதனுடைய செயலுக்கும் தான், குடும்ப வாழ்க்கைக்கும் அது ஒரு சாபக்கேடாக அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட செயற்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதனை ஏன் நாங்கள் அதனை விட்டு நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய காலங்கள் சுமாராக 13 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்கள் நோன்போடு நாங்கள் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இப்படியான பழக்கங்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கபா செய்கின்றதை போல மனிதன் இரவு நேரங்களிலே ஈடுபடுகின்றான். இப்படியான செயல்பாடுகளை ரமலான் ஒரு பயிற்சி காலம் என்பதனை நாங்கள் மறந்து விட்டோம். இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறுகிறது, இந்த பழக்க வழக்கம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இது ஒன்றும் விளையாட்டு அல்ல, இது ஹராம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செயற்பாடுகள், இந்த பழக்கங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ, அது பெரியவனாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம், ஏன் தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த செயற்பாடுகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ இவைகள் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது, தவிர்த்து கொள்ளுங்கள். இவைகளை யாரெல்லாம் கடைகளிலும் வீடுகளிலும் சந்து பந்துகளிலும் மறைமுகமாக பகிரங்கமாகவும் விற்பனை செய்வார்களோ அதுவும் ஒரு ஹராமான விற்பனையாக, ஹராமான சம்பாத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை உயிருக்கு நாங்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தையும் நஞ்சு பொருட்களையும் ஆயுதத்தையும் விற்கின்ற ஒரு பாவத்திற்கு எவ்வாறு ஒரு மனிதன் ஆளாக்கப்படுவானோ இதே போன்று அவன் ஹராத்தை சம்பாதித்து சம்பாதித்து அவனும் வளர்கிறான், அவனுடைய குடும்பத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு புகைத்தலை விற்றால் என்ன வியாபாரத்தில் என்ன இலாபம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஹலாலாக சம்பாதிப்போம், ஹலாலை கொண்டு என்னுடைய உடம்பிலே ஓடுகின்ற ரத்தத்தை நான் ஈமானிய ரத்தமாக ஓட வைப்போம். இதன் மூலமாக கையை ஏந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் கபூலியத்தை தருவான். ஹராமை நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஹராத்தின் பணத்தை கொண்டு நாங்கள் உண்ணுகின்றோம், எங்களுடைய உடலிலே ஓடுகின்ற ரத்தங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், அடியானே உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஹராமாக இருக்கிறது, உன்னுடைய ஆடை, உன்னுடைய குடிப்பு, உன்னுடைய உணவு, இவை அனைத்தும் ஹராமான சம்பாத்தியமாக இருக்கிறது, எப்படி அப்பா நான் உன்னுடைய துஆவை ஏற்றுக் கொள்வது? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சம்பாதிப்போம், அலாலான முறையிலே சம்பாதிப்போம். மற்றவர்களுக்கு இப்படியானவைகளை நாங்கள் விற்பதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்வோம். ஏனென்றால் இன்று மௌத்து மரணம் என்பது அதிகமாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, திடீர் மௌத்துகள் அதிகரித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலம். காலையிலே கண் விழித்தவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகிறார்கள், மாலை நேரத்தில் இரவையிலோ அவர்கள் ஜனாதாவாக வீட்டுக்கு வருகிறார்கள். இரவையிலே படுக்கைக்கு சென்றவர்கள் அதிகாலையிலே கண் விழிக்கவில்லை, மையத்தாக காட்சி தருகிறார்கள், விபத்துக்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் எங்களால் என்ன தீர்வு காணலாம்? எது எப்படியாக இருந்தாலும், எந்த வயதில் மௌத்து வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்தில் மௌத்து வந்தாலும் சரி, நாம் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், தூய்மையான சுத்தமானவர்களோடு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் சுத்தத்தோடு மலக்குமார்களோடு இணைந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த மனிதன் கியாமத்துடைய நாளையில் 70,000 மக்கள் கடுமையான கேள்விகளுக்கு இல்லாமல் தோற்றம் அடைவார்கள். அந்த மக்கள் இவனும் ஒருவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுத்தத்தின் பேறு என்ன, சுத்தத்துடைய முடிவு என்ன? எங்களுக்கு ஒரு தீரவித்தனமான மௌத்து வர வேண்டும் என்றால் தொழுகைக்காக நாங்கள் எவ்வாறு உதவு எடுக்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நாங்கள் உதவோடு இருந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். உதவோடு மரணிப்போமையாக இருந்தால் எங்களோடு ரசீதும் இருப்பார், அசீதும் இருப்பார். மலக்கில் மௌத்தவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு வந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். உதவிக்கூடிய மனிதர்களுடைய ஒவ்வொரு நேரமும் அது ஒரு அமலுக்குரியதாக, இபாதத்துக்குரியதாக மாறும். புது மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படியான நன்மைகளை ஈட்டித் தருகிறது. இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்குரிய 8 வாசல்களும் அழைக்கும் என்றால் அது எந்த மனிதன் தெரியுமா? எந்த மனிதன் புது எடுத்துக் கொண்டு யாருடனும் கதைக்காமல் பேசாமல் 2 கைகளையும் ஏந்தி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹ் என்ற இந்த கலிமா ஷஹாதாவை யார் முழுமையாக ஓதி முடித்துக் கொள்கிறார்களோ அந்த மனிதனை சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு எட்டு கதவுகள் இருக்கிறது. எட்டு கதவுகளின் மூலமாக யாரும் நினைத்த கதவினூடாக சுவர்க்கம் நுழைய முடியாது. ஆனால் ஏந்த உம்மத்தில் ஒரு மனிதனை பார்த்து சுவர்க்கத்து எட்டு கதவுகளும் அழைக்கும் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் மூத்த பெரும் சகாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள், அந்த எட்டு கதவுகளும் அழைப்பதற்கு தகுதியானவனாக நான் இருப்பேனோ என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட மூத்த பெரும் சகாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கருகாமில் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைப்பதற்கு தகுதியான மனிதர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏந்த உம்மத்தில் இன்னொரு மனிதனையும் சொர்க்கத்தில் எட்டு கதவுகளும் அழைக்கும், அந்த மனிதன் தான் அழகிய முறையிலே உதவெடுத்து தன்னை தூய்மையாக துப்புரவாக வைத்துக் கொண்டு இந்த உதவி துஆவை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ இந்த மனிதனின் சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும் என்று கூறிய நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு பெண்மணியை பார்த்து சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணியை பார்த்து சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும். அது எந்த பெண்மணி என்றால், எந்த பெண்மணி நேரம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளையும் நேரம் தவறாமல் தொழுவாரோ அந்த பெண்மணியும் ரமலானுடைய காலத்தில் முழுமையாக எந்த பெண்மணி நோன்பு நோட்டாரோ அந்த பெண்மணியும் எந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு வாழ்கிறார்களோ அந்த பெண்மணியும் எந்த பெண் தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஔரத்தை ஹராத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறாரோ இந்த பெண்மணியையும் பார்த்து சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும் என்று பெண்மணியா நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கேட்ட விடயங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம், எங்களுடைய மார்க்கத்திற்கும் தேவையான முக்கியமான பல விடயங்களாக இருக்கிறது. உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வை சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்பாமாக. எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்த மன்னரையில் வாழக்கூடிய அந்த மருமங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை எல்லாம் யா அல்லாஹ் நல்ல முறையிலே தீர்த்து வைக்கக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்தை யா அல்லாஹ் கொடுத்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியை பிள்ளைகளை தந்தல்வாயாக. கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.